நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். மறைந்த மாபெரும் கவிஞர் புலமைப்பித்தன் அவர்கள் SBS தமிழ் ஒலிபரப்புக்கு 2007 வழங்கிய நேர்முகத்தின் முதற்பாகம். வணக்கம் கவிஞர் புலமைப்பித்தன் அவர்களே.
வணக்கம்.
தமிழ் ஆசிரியர் நீங்கள், எப்படி திரைப்பட பாடல் எழுத வந்தீர்கள், எப்படி அது எழுத நேர்ந்தது?
நான் 1962 கோவையில் இருக்கிற ஒரு உயர்நிலை பள்ளியில், நகராட்சி பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்தேன். அப்போது திரு கே சங்கர் இயக்குனருடைய அறிமுகம் எனக்கு கிடைத்தது. அவர் கலந்து கொண்ட கோவை நிகழ்ச்சி ஒன்றில் நான் வந்திருந்த கலைஞர்களை வரவேற்று பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்த போது அவரை பற்றியும் மற்ற நடிகர்கள் கலைஞர்களை பற்றியும் பாராட்டி வரவேற்று பேசினேன். அது அவருக்கு மிக வியப்பாக இருந்தது. ஒவ்வொருவரை பற்றியும் அறிமுகம் செய்து பேசுகிற போது கூட்டத்திலே இருக்கிறவர் எல்லாம் கையொலி எழுப்பி ஆரவாரம் செய்தது அவருக்கு மிகவும் வியப்பாக இருந்தது. அப்போதுதான் அங்கே இருந்து சென்னைக்கு புறப்பட்டு வருகிற போது அவருடைய முகவரியை எழுதி கையிலே கொடுத்து விட்டு, நீங்கள் சென்னைக்கு வந்து நிச்சயம் என்னை பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நான் 62 இறுதியில் சென்னைக்கு வந்து, இப்போது சத்யா ஸ்டுடியோ என்று அழைக்கப்படுகிற நெப்டியூன் ஸ்டுடியோவில் ஷூட்டிங்கில் படப்பிடிப்பில் இருந்த கே சங்கர் அவர்களை சந்தித்தேன். மாலை படப்பிடிப்பு முடிந்தவுடன் என்னை அவருடைய காரிலே அழைத்துக் கொண்டு சரவணா ஃபிலிம்ஸ் ஆபீஸிலே அலுவலகத்திலேயே போய் அழைத்துக் கொண்டு போய் உட்கார வைத்து, நான் உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று கருதுகிறேன், என்ன செய்யலாம் என்று கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு நீண்ட காலம் கவிதை எழுதுகிற பயிற்சி இருப்பதனாலே நீங்கள் விரும்பினால் பாட்டு எழுதுகிற துறையிலே என்னை நீங்கள் அறிமுகப்படுத்தலாம் என்று சொன்னேன். அப்போது அவர், நான் நிச்சயமாக செய்கிறேன், உங்களை போன்றவர்கள் திரையுலகத்திற்கு வந்து பாட்டு எழுத வேண்டும் என்று வற்புறுத்தி சொல்லிவிட்டு விடைவிட்டுக் கொண்டார். திரும்ப பல முறை இங்கே வந்து அவரை பார்ப்பது செல்வது என்று வாடிக்கையாக இருந்தேன். ஒரு நாள் 63 இறுதியில், நீங்கள் கோவையிலே இருந்து கொண்டு இங்கு திடீரென்று அழைத்தால் எப்படி வர முடியும், அதனாலே இங்கேயே வந்து தங்குவதற்குரிய ஏற்பாட்டை செய்து கொள்ளுங்கள் என்றார். சரி என்று நான் மயிலையிலே இருக்கிற சாந்தோம் உயர்நிலை பள்ளியில் தமிழாசிரியை பணியை ஏற்றுக்கொண்டு இங்கு வந்து பணியாற்ற தொடங்கினேன். அப்போது அடிக்கடி வாய்ப்பு வரும், பிறகு தவறி போய்விடும், இப்படியே கொஞ்ச காலம் இருந்தது. அதற்கு பின்னாலே குடியிருந்த கோயில் நான் யார் நான் யார் என்கிற பாடலை, நான் தெருவிலே நின்று எழுதி வைத்திருந்த அந்த பாடலை அவர் வாங்கி படித்து பார்த்துவிட்டு, அந்த குடியிருந்த கோயில் பைத்தியக்காரனாக வருகிற அந்த கதாபாத்திரத்துக்கு இந்த பாட்டு தான் மிகச் சரியாக இருக்கும் என்று அவரும் வேலுமணி அவர்களும் முடிவு செய்தார்கள். அதற்கு பின்னாலே அந்த பாடல் பதிவாக்கப்பட்டது. அதிலே இருந்து நான் திரைப்படத்திலே நுழைந்து புரட்சி தலைவர் MGRஓடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள அதுதான் எனக்கு வாய்ப்பாக அமைந்தது.
நான் யார் நான் யார் நீ யார் நான் யார் நான் யார் நீ யார் நானும் தெரிந்தவர் யார் யார் தாய் யார் மகன் யார் பெரியார் தந்தை என்பார் அவர் யார் யார் தாய் யார் மகன் யார் பெரியார்
ஐயா, நீங்கள் எழுதிய திரைப்பட பாடல்களில் பொது உடைமை கொள்கைகள் மேலோங்குகின்றனவே, ஏன் அப்படி?
அது இயல்பிலேயே நான் திராவிட இயக்கத்திற்கு வருவதற்கு முன்னாலே சோழர் மாதிரி அவர்கள் மதுரையிலே இருந்து நடத்தி கொண்டிருந்த புரட்சி என்கிற ஏட்டை தொடர்ந்து படித்து வந்தேன். நாங்கள் எல்லாம் தொழிலாளர், தஞ்சாவூர் தொழிலாளர் குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள். ஜீவா போன்றவர்கள் எங்களுடைய வீட்டுக்கு அடிக்கடி வந்திருக்கிறார். எனக்குள்ளே பொதுமுடைமை கருத்துக்கள் எப்போதுமே ஆழமாக வேரூன்றி இருந்தன. அந்த புரட்சி என்கிற ஏட்டை, மாதினி அவர்கள் நடத்தி வந்த ஏட்டை நான் தொடர்ந்து படித்துக் கொண்டிருப்பேன். அதிலே ஏழைப்படும் பாடு என்கிற தலைப்பில் ஒரு தொடர் கட்டுரை வந்து கொண்டிருந்தது. அதை நான் மனப்பாடமே செய்து வைத்திருந்தேன். அந்த அளவுக்கு எனக்கு பொதுமுடைமை கருத்திலே தீராத ஆர்வம் மாத்திரமல்ல, ஒரு வெறி இருந்தது. அதற்கு பின்னாலே மாவரர் நெடுஞ்செழியன் அவர்களை 1948 ஜனவரி திங்கள் 14 சூரூரிலே நடந்த திருவள்ளுவர் ஆண்டு விழாவிலே சந்தித்து அவருடைய பேச்சு கேட்கிற வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது. அதற்கு மறுநாளே நான் கருப்பு சட்டை அணிந்து கொண்டேன். அதிலே இருந்து நான் கருப்பு சட்டை அணிந்து கொண்டாலும் பெரியார் அவர்கள்தான் உண்மையான பொது உடைமை இயக்கத்துக்காரராக, பொது உடைமை தொடங்கியவராக, சிங்காரவேலனோடு தொடங்கியவராக பெரியார் தான் பொது உடைமை அடையாளம் காட்டினார். 1936 மே தின விழாவை தமிழ்நாடு முழுக்க கொண்டாட வேண்டும் என்று அறிக்கைவிட்டு மே தின விழாவை கொண்டாட செய்தார். அதனால எனக்கு மிக இளவயதிலிருந்தே இந்த பொதுமுடைமை கருத்தும் தமிழின விடுதலை உணர்வும் சேர்ந்தே என்னோடு வளர்ந்து வந்தன. அதனாலேதான் பெரும்பாலும் என்னுடைய பாடல்களை பார்த்தீர்களானால் பொதுமுடைமை கருத்துக்கள் ஆங்காங்கே மேலோங்கி நிற்பதை உங்களாலே காண முடியும். புஞ்சை உண்டு, நஞ்சை உண்டு, பொங்கி வரும் கங்கை உண்டு என்கிற பாடலாகட்டும்.
புஞ்சை உண்டு, நஞ்சை உண்டு, பொங்கி வரும் கங்கை உண்டு, பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை. எங்க பாரதத்தில் சொத்து செண்டு தீரவில்லை. வீதிக்கோரு கட்சி உண்டு, சாதிக்கோரு சங்கம் உண்டு, நீதி சொல்ல மட்டும் இங்கே நாதி இல்லை. சனம் நிம்மதியா வாழ ஒரு நாளும் இல்லை. எது நாடா இல்ல வெறும் காடா, இதை கேட்க யாரும் இல்லை தோட.
சிரித்து வாழ வேண்டும், பிற சிரிக்க வாழ்ந்திடாதே. அதிலே உழைத்து வாழ வேண்டும், பிற உழைப்பில் வாழ்ந்திடாதே என்கிற பாடலாகட்டும். எனவே எனக்கு வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் பொது உடைமை தத்துவத்தை வெளிப்படுத்துவது என்பது எனக்கு இயல்பாக இருந்தது. நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்களே, இந்த நாடு முழுதும் மலர வேண்டும் புரட்சி மலர்களே, கடமை செய்வோம் கலங்காமலே, உரிமை கேட்போம் தயங்காமலே, வாருங்கள் தோழர்களே என்றெல்லாம் எழுதியிருக்கிறேன்.
வேர் கூட்டி தோளில் வைத்து, இல்லாமை வீட்டில் வைத்து, போராடும் காலம் எல்லாம் போனதம்மா. எல்லோர்க்கும் யாவும் உண்டு என்றாகும் காலம் இன்று, நேராக கண்ணில் வந்து தோன்றுதம்மா. விடியும் வேளை வரப்போகுது, தர்மம் தீர்ப்பை தரப்போகுது, நியாயங்கள் சாவதில்லை என்றும், நியாயங்கள் சாவதில்லை. நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்களே, உழைக்கும் கரங்களே.
நீங்கள் சொல்வதைப் போல பொதுவுடைமை கருத்துக்கள் என்னுடைய பாட்டிலே அங்கங்கே வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் நான் பயன்படுத்தி இருப்பதை எல்லாரும் உணரலாம்.
நீங்கள் எத்தனையோ கலைஞர்களுக்கு பாடல்கள் எழுதினாலும் உங்களை அதிகமாக பயன்படுத்தியவர் எம்ஜிஆர் அவர்கள். உங்களை அவருக்கு ஏன் மிகவும் பிடித்தது என்று நினைக்கிறீர்கள்?
அவர் பொதுவாக தமிழ் நன்றாக தமிழ் படித்தவர்களிடத்திலே பெரிய மரியாதையும் ஈடுபாடும் வைத்திருந்தார். அதோடு நான் வந்து திரைப்படத்துக்குள்ளே நுழைந்த பின்னாலே 1000 என்கிற பாடல் என்னுடைய 4வது பாடல், அது அடிமைப்பண் படத்திலே நான் எழுதினேன். இந்த பாடல் அவருக்கு பெரிய வியப்பாக இருந்தது. இப்படி எல்லாரும் வகையான பாடல்களிலே வித்தியாசமாக இலக்கிய தரத்தோடு எழுதியிருப்பது பார்த்து அவருக்கு ரொம்ப பிடித்து போனது. அதனாலேதான் நாளாக நாளாக 2-3 இந்த ஒரு படத்தில் எழுதுகிற வாய்ப்பு கொடுத்தாலும் கடைசியிலே எல்லா பாடல்களையும் நான் எழுத வேண்டும் என்று விரும்பினார். நான் சொல்லுகிற கருத்துக்கள் அவருக்கு மிகவும் பிடித்து போயிருந்தது. உதாரணத்துக்கு, இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவில் தொட்டியை கட்டி வைத்தேன் என்கிற பாடலை நான் எழுதியிருந்தேன். அதில் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே என்கிற பாட்டு வரிகளை கேட்டுவிட்டு எழுதுக என்னுடைய கையுக்கு முத்தமிட்டார்.
எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, எந்த குழந்தை
நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே, அன்னை வளர்ப்பதிலே. நான் ஆராரோ என்று தாளாட்ட, இன்னும் ஆராரோ வந்து பாராட்ட.
அதற்கு பின்னாலே அவர் முதலமைச்சர் ஆன பின்னாலே தமிழ்நாடு முழுக்க குடும்ப நலத்துறையினுடைய சார்பிலே பெரிய பதாகைகளில் இந்த இரண்டு வரிகளை எழுதி வைக்க வைத்தார். இப்படி ஒரு திரைப்பட பாட்டு ஏதோ திருக்குறளை போல, மற்ற பெரிய இலக்கியங்களில் இருந்து மேற்கோள் வருவதைப் போல எடுத்து காட்டப்பட்டது ஒரு திரைப்பட பாடல், என்னுடைய பாடல் தான். அதனாலே அவருக்கு ஆழ்ந்த ஈடுபாடு என்னுடைய பாட்டுக்களிலே இருந்தது. ஒன்றே குலம் என்று பாடுவோம் என்கிற பாட்டையெல்லாம் மிக அருமையாக ரசித்தார். அதிலே இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார், அவர் என்றும் வாழும் கொள்கை தீபம் உயர்த்தினார், அந்த ஒளி காணலாம் சொன்ன வழி போகலாம், நாளை வரலாறு நமக்காக உருவாகலாம் என்று எழுதுகிறதெல்லாம் அவர் ஏதோ ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லுவதைப் போல, ஒரு சாதாரண திரைப்பட பாட்டாக அவர் எடுத்துக்கொள்ளாமல் மிகச்சிறந்த இலக்கியமாக அவர் எடுத்துக்கொண்டார். அதனாலதான் என்னிடத்தில் அவ்வளவு ஈடுபாடு வைத்திருந்தார்.
ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம், அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழி காட்ட வேண்டும் என்று வணங்குவோ. ஒன்றே குலம் என்று பாடுவோ, ஒருவனே தேவன் என்று போற்றுவோ.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.